இந்த சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இந்த ஐந்தும் ஞானேந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள் அப்படிங்கும் போது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. ஆனால் இதே ஐந்து பெயர்களை தன்மாத்திரைகள் என்றும் சொல்கின்றார்கள். அப்போ இந்த இடத்துல தான் இது புதுசா இருக்கு. ஆனால் பெயர்கள் பழைய பெயர்கள் தான், ஆனால் அவற்றுக்கு புதிய ஒரு பொது பெயரை கொடுக்கின்றார்களே. இந்த ஐந்திற்கும் பொது பெயர் விடயங்கள் அல்லவா, புலன்கள் என்றும் சொல்கின்றோம். ஐந்து புலன்கள், ஐந்து விடயங்கள். அப்படி இருக்கும்போது அதே ஐந்து பெயர்களை மீளவும் குறிப்பிட்டு இவற்றை தன்மாத்திரைகள் என்று வழங்குகின்றார்களே என்று சொன்னால், பெயர்கள் எல்லாம் ஒன்று போல் தான் இருக்கின்றன, ஆனால் இரண்டும் இரு வேறுபட்ட விஷயங்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதற்கு முன்னால் பார்த்த சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஐந்தும் ஞானேந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள் என்று பார்த்தோமே, அவை இந்த 36 தத்துவங்கள் இந்த பட்டியலில், இந்த பட்டியலில் அவை வரமாட்டா, அவை தத்துவங்கள் அல்ல. ஞானேந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள் அந்த சத்தம் பரிசம் முதலியவை தத்துவங்கள் அல்ல. இங்கே தன்மாத்திரைகள் என்ற பெயரிலே பார்க்கின்றோமே, இந்த சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இந்த ஐந்தும் தத்துவங்களுடைய அந்த பட்டியலில் வரக்கூடியவை. என்ன எப்படி வருகின்றன என்றால், இனிமேல் பார்க்க போகின்ற அந்த ஐம்பூதங்களும் இந்த தன்மாத்திரைகளிலிருந்துதான் தோன்றக்கூடியவை. ஆகவே இவற்றுக்கு தன்மாத்திரை என்ற பெயர் ஏன் வந்தது என்று சொன்னால், இவை வந்து பெயரை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொன்றும் ஒரு குணம் தான். சத்தம் என்பது ஒரு குணம் தான், அதை பொருள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பரிசமாகட்டும் உருவமாகட்டும் சுவையாகட்டும் மனமாகட்டும் எல்லாம் குணம் தான். குணம் மாத்திரையாக இருப்பதனாலே தன் மாத்திரை என்று வழங்கப்படுகின்றன. ஆகையினாலே அவை குணம் மாத்திரமாக இருப்பதனால் தன் மாத்திரை என்று வழங்கப்படுகின்றன. இந்த ஐந்து தன்மாத்திரைகளும் பூதாதி அகங்காரத்திலிருந்து தோன்றியவை. இவை வந்து எதற்கு உதவுகின்றன என்று சொன்னால், ஞானேந்திரியங்களுக்கு உதவக்கூடியவை. ஆக சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு பார்த்த விடயங்கள் அப்போ முன்னாடி பார்த்தவை ஞானேந்திரியங்களால் அறியப்படுபவை. ஆனால் அதே பெயரில் வழங்கப்படுகின்ற தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கே உதவக்கூடியவை. அப்போ வந்து எப்படி நம்ம செய்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், செவியானது சத்தம் என்ற விடயத்தை அறிகின்றது இல்லையா, அதற்கு சத்தம் என்ற தன்மாத்திரை துணை செய்கின்றது. என்ன சத்தம்ங்கிற விடயம் செவிக்கு புறத்தே இருக்கின்றது, வெளியிருந்து வரக்கூடிய சத்தத்தை தான் கேட்கிறோம். சத்தம் என்ற விடயம் செவிக்கு புறத்தே உள்ளது, ஆனா சத்தம்ங்கிற தன்மாத்திரை செவிக்கும் உள்ளே இருந்து கொண்டு இல்லையா புறத்தே உள்ள சத்தத்தை இந்த செவி அறிவதற்கு தன்மாத்திரையாக சத்தம் உள்ளே இருந்து கொண்டு ஊக்கம் அளிக்கின்றது. இதே மாதிரி ஒவ்வொரு ஞானேந்திரியத்துக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். புறத்தே உள்ள உருவத்தை, அந்த உருவமாகிய விடயத்தை கண் காண்பதற்கு இந்த உருவங்கிற தன்மாத்திரை கண்ணுக்கும் உள்ளே இருந்து கொண்டு அந்த கண்ணுக்கு ஊக்கம் அளித்து துணை செய்கின்றது. அதே மாதிரி புறத்தே உள்ள பரிசத்தை இந்த தோல் என்ற ஞானேந்திரியம் அறிவதற்கு இந்த தோலுக்கு உள்ளே இருந்து கொண்டு அந்த பரிசம் என்ற தன்மாத்திரை, அந்த விடயத்தின் பெயரிலே வழங்கப்படுகின்ற அந்த பரிசம் என்ற தன்மாத்திரை தோலுக்கு ஊக்கம் அளிக்கின்றது. ஆக நாமெல்லாம் மிகவும் விரும்புகின்ற அந்த ஞானேந்திரியங்கள் தத்தம் விடயங்களை அறியும் வண்ணம் இந்த ஞானேந்திரியங்களுக்கு ஊக்கம் அளித்து வலிமை ஊட்டி உதவுவதுதான் இந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் என்று மூன்றாம் அடியிலே குறிப்பிடுகின்றார்களே, அது மிக முக்கியமான கருத்தாகும். நேச இந்திரியங்களுக்கு நிகழறிவு இதனார் காண்டும் என்று சொன்னார். நேசம் நாம் நம்மால் மிகவும் விரும்பப்பெறுகின்ற ஞானேந்திரியங்களுக்கு அந்தந்த அறிவு நிகழ்ச்சி நடப்பதற்கு இவை துணை புரிகின்றன என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆசசேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகந்தான். இந்த கடைசி அடி இருக்கின்றதே இதுதான் வந்து விடய வடிவாகிய அந்த சத்தம் முதலிய ஐந்துக்கும் தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய சத்தம் முதலிய ஐந்துக்கும் வேற்றுமையை நன்கு விளக்கி காட்டக்கூடிய அடி இந்த நான்காம் அடி தான். ஏன்னா ஆசிரியருக்கு தெரியாதா, ஏற்கனவே ஒரு பாடலிலே இதே சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம்ங்கிற பெயர்களை பயன்படுத்தினோம், அங்க அவற்றை ஞானேந்திரியங்களின் விடயங்கள்னு சொன்னோம். இப்ப அதே பெயர்களை இங்க தன்மாத்திரைகள் சொன்ன கற்போருக்கு என்ன, அதே பெயர்கள் அப்படியே வருகின்றன ஆனால் வேறு தலைப்பிலே வழங்கப்படுகின்றனவே அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வருமே, அதை நன்கு உணர்ந்துதான் ஆசிரியர் வந்து ஈற்றடியில என்ன சொன்னார்கள், இந்த இங்கே சொன்ன தன்மாத்திரைகள் சொன்ன சத்தம் முதலிய ஐந்தும் புறத்தே இருப்பவை அல்ல, அகத்தே இருப்பவை. ஏன்னா சூக்ம உடம்பு இருக்கின்றதே அது அகத்தே உள்ளது என்பது நமக்கு தெரியும் இல்லையா. இந்த தூள உடம்பு இதான் ஆண் பெண் முதலிய பேதங்களோடு இருக்கின்றது. இந்த தூள உடம்புக்கும் உள்ளே இருப்பது தானே சூக்கும உடம்பு, அந்த சூக்கும உடம்பிலே இருப்பவை தான் இந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் இந்த சத்தம் முதலிய ஐந்தும். ஆகவே புறத்தே சொல்லப்பட்ட சத்தம் முதலிய ஐந்தும் ஞானேந்திரியங்களின் விடயங்கள், அகத்தே இருக்கக்கூடிய சத்தம் முதலிய ஐந்தும் தன்மாத்திரைகள். ஆக புறத்தே இருப்பவை அகத்தே இருப்பவை என்ற வேறுபாடு நமக்கு தெளிவாக்கிவிட்டது. எந்த குழப்பமும் நமக்கு இல்லை. ஆக சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஐந்தும் புறத்தே இருக்கின்றன, அகத்தேயும் இருக்கின்றன. புறத்தே இருக்கின்ற அந்த சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஐந்தும் ஞானேந்திரியங்களின் விடயங்கள் என்று வழங்கப்படுகின்றன. அகத்தே இருக்கக்கூடிய சத்த பரிச ரூபரச கந்தம் ஐந்தும் தன்மாத்திரைகள் என்று வழங்கப்படுகின்றன. இந்த தன்மாத்திரைகள் ஐந்தோடு மனம் அகங்காரம் புத்தி என்ற அந்தக்கரணங்கள் மூன்றையும் கூட்டி தன்மாத்திரை ஐந்து பிளஸ் அந்தக்கரணங்கள் மூன்று, அஞ்சு மூணு எட்டு, இந்த எட்டையும் சேர்த்துதான் புரியட்ட தேகம்னு சொல்றாங்க. சூக்கும தேகம் புரியட்டக தேகம் சொல்லுவாங்க. விநாயகர் அவளின் அகவில் இந்த பெயர் குறிப்பிடப்படுகின்றது, புரியட்ட காயம். ஆக ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகந்தான். அதாவது ஆசை ஆசைமயமாக உள்ள அந்தக்கரணங்கள், மனம் மனாதினா மனம் முதலிய அந்தக்கரணங்கள், மனம் அகங்காரம் புத்தி ஆகிய அந்தக்கரணங்களும் இந்த தன்மாத்திரைகள் ஐந்தும் சேர்ந்து புரியட்டக தேகமாகும். இப்ப சுவாமிகளுடைய உரையை பார்த்து அவ்விருவகை இந்திரியங்களும் தோன்றிய பின், அதாவது ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் இவையெல்லாம் தோன்றிய பின், ஏனை பூதாதி அகங்காரத்தில் நின்றும் பாத்தீங்களா, தைசத அகங்காரத்தில் நின்றும் ஞானேந்திரியங்கள் தோன்றின, வைகாரிய அகங்காரத்தில் நின்றும் கண்மேந்திரியங்கள் தோன்றின. இப்ப மூணாவதா ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எவை தோன்றுகின்றன கேள்வி வரும். ஆகவே எப்படி அதை தொடர்ச்சியை கொண்டு வராங்க பாருங்க. ஏனை பூதாதி அகங்காரத்தில் நின்றும் சத்தம் முதலிய தன்மாத்திரை ஐந்தும் தோன்றி அவ்விந்திரியங்கள் தத்தம் விடயங்களை விடையிக்குமாறு ஊக்கம் செய்வித்து உடன் நிற்கும் இத்தன்மாத்திரைகள் ஐந்தும் அந்தக்கரணங்கள் மூன்றும் ஆகிய எட்டும் கூடி புரியட்டக உடம்பாம் என்று அறிக என்பதாம் என்று உரை கூறுகின்றார். மாத்திரை என்றது தலைக்குறை, தன்மாத்திரை தன்மாத்திரை என்று சொல்கின்றோம். ஆனா பாடல்ல பார்த்தா மாத்திரைகள் தான் இருக்கு. அப்ப அந்த தன் என்ற அந்த முதற் பகுதி குறைந்து நிற்கின்றது நாம சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாடலுக்கு ஓசைக்காக வேண்டி சில இடங்களை குறைத்திருப்பாங்க, அதை நாம வந்து வருவித்து சொல்ல வேண்டும். இதே நூல்ல தொடக்கத்துல சொல்லும் பொழுது சன்மார்க்கர் சொல்லும் போது மார்க்கர்னு சொன்னார்கள். மார்க்கர் அப்படின்னா சன்மார்க்கர் தான் பொருள்படும், அதுவும் தலைக்குறை அப்படின்னாங்க. முதல்ல உள்ள சன் என்ற அந்த பகுதி குறைந்து நின்றதனால், அது மாதிரி இங்க தன் என்ற பகுதி குறைந்து நிற்கின்றது, மாத்திரை நிற்கின்றது தன்மாத்திரை அப்படின்னு சேர்த்துக்கொண்டோம். ஆக நான்காம் அடி எதற்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்ன, விடய வடிவாகிய அந்த சத்தம் முதலிய ஐந்துக்கும் தன்மாத்திரை வடிவாகிய சத்தம் முதலிய ஐந்துக்கும் வேற்றுமை காணாமல் சிலர் மயங்குகின்றார்கள். அவர்களுக்கு அந்த வேற்றுமையை தெளிவாக காட்டுவதற்கு தான் அப்பா இங்க சொன்ன சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இந்த ஐந்தையும் ஏற்கனவே சொன்ன அந்த ஞானேந்திரிய விடயம்னு நினைச்சிடாதப்பா. உனக்கு நல்லா தெரியும் ஞானேந்திரிய விடயங்கள் புறத்தே உள்ளவை, ஆனால் இங்கே சொன்ன தன்மாத்திரைகளாகிய சத்தம் முதலிய ஐந்தும் ஞானேந்திரியங்களுக்கும் உள்ளே உள்ளவை அகத்தே உள்ளவை என்று சொல்லி அந்த விடய வடிவாகிய சத்தாதிகளுக்கும் தன்மாத்திரை வடிவாகிய சத்தாதிகளுக்கும் வேற்றுமை காட்டுகின்றார் என்று உரையாசிரியர் மாதவ சிவஞானிகள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவருடைய திருவாக்கை பார்ப்போம். விடய வடிவாகிய சத்தாதிகளுக்கும் தன்மாத்திரை வடிவாகிய சத்தாதிகளுக்கும் தம்முள் வேற்றுமை காண மாட்டாதாருக்கு வேற்றுமை காட்டுவார். மனாதி தன்மாத்திரை புரியட்டகம் என்பதும் உடன் கூறினார். நான்காம் அடியிலே அதான். ஆகவே இந்த தத்துவங்களை பற்றி சொல்வதனால தன்மாத்திரைகள் ஐந்தும் இருக்கின்றன, அப்புறம் தத்துவங்களுடைய தொழிலை சொல்லணும், இந்த தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்கள் அறிவதற்கு ஊக்கம் அளிக்கின்றன சொன்னா போதும். இந்த தன்மாத்திரைகளும் அந்த கரணங்களும் கூடி புரியட்டக தேகமாக உள்ளன அப்படின்னு ஏன் இங்க சொல்லணும், கட்டாயம் சொல்லணுங்கிறது இல்ல. ஏற்கனவே சொன்ன விடய சத்தாதிக்கும் தன்மாத்திரை சத்தாதிக்கும் வேற்றுமை காட்டுவதற்காகத்தான் அதை கூறி அருளினார்னே. எத்துணை அருமையாக நமக்கு இந்த குறிப்பை தந்தருகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள் என்று நான் எண்ணி போற்ற வேண்டும். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்றால், சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான் வழி தீ நீர்மன் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இரும்புணம் இசைந்து நிற்கும் ஆற்றவே விடய பூதம் அங்காங்கி பாவத்தாமே. மிக முக்கியமான பாடல் என்ன அப்படின்னா, சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா, சத்தம் முன்னா சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் வச்சுக்கணும். சத்தத்தை முதலாக கொண்டுதானே தன்மாத்திரைகளின் பெயரை சொன்னோம், சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று சத்தத்தை முதலாக கொண்டு சொன்னோமே தன்மாத்திரைகள் ஐந்து. அந்த ஐந்து தன்மாத்திரைகளில் நின்றும் எவை தோன்றும், வான் வழி தீ நீர் மண். அற்புதமா தமிழ் சொற்கள் சொன்னார், வான் வழி தீ நீர் மண் தோற்றும் முறையே ஆகாயமும். அதான் முறையே, அதை நம்ம விட்டுறக்கூடாது. சத்தத்தினின்றும் ஆகாயம் தோன்றும், பரிசத்தினின்றும் காற்று தோன்றும், ரூபத்தினின்றும் நெருப்பு தோன்றும், ரசத்தினின்றும் நீர் தோன்றும், கந்தத்தினின்றும் நிலம் தோன்றும். ஆகவே சத்தத்தினின்றும் ஆகாயமும், பரிசத்திலிருந்து வாயுவும், ரூபத்திலிருந்து தேயுவும், தேயும்னா நெருப்பு, ரசத்திலிருந்து அப்புவும், அப்புங்கிறது நீர், கந்தத்திலிருந்து பிருதுவியும், பிருதுவி என்பது நிலம். ஆக ஆகாயமும் வாயுவும் தேயுவும் அப்புவும் பிருதுவியும் ஆகிய தூளபூதம் ஐந்தும் தோன்றி தொடக்கையே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும். என்ன இது முக்கியமான கருத்து. அவற்றுடன் பிரிப்பின்றி தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றியாச்சு, தோன்றிய பிறகு அந்த பூதங்களோடு பிரிப்பின்றி எவை கலந்திருக்கும், ஒன்றுக்கொன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய பெருங்குணங்கள் வியத்திருவமாக உடையனவாய் நிற்கும். எப்படி நிற்கும், நிற்கும் சாமர்த்தியம் வச்சுக்கொண்டா முதல்வன் ஆணையால் நிற்கும். முதல்ல சொன்னார்கள் வித்யாதர்சனத்தை சொல்லும் போது நாயகன் ஆணையால் தோன்றும் சொன்னார்கள். அந்த நாயகன் ஆணையால் என்பதை தத்துவம் சொல்லுகின்ற பாடல்கள் அனைத்திற்கும், இந்த தத்துவதிகாரம் அனைத்திற்கும் கூட்டி உடைத்துக் கொள்கன்னு நம்ம மாதவ சிவஞான யோகிகள் தந்த குறிப்புரையை அப்படியே கடைபிடித்து எழுதுகின்றார்கள் நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள். எப்படி மறவாமல் கடைபிடித்து ஆங்காங்கு வைத்துள்ளார்கள் பாருங்க. என்ன அப்படின்னா, தன்மாத்திரையிலிருந்து இந்த பூதங்கள் தோன்றிய பிறகு, ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்து ஒவ்வொரு பூதம் தோன்றிய பிறகு, அந்தந்த பூதத்திலே சத்தம் முதலிய குணங்கள் இருக்கும், அவைதான் விடயங்கள். அப்போ நமக்கு இன்னும் தெளிவாகுது, சத்தம்ங்கிற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றது, அந்த ஆகாயத்துல சத்தம்ங்கிற குணமும் அது குணமும் இருக்கின்றது. எந்த ஒரு அதாவது ஒரு காரணத்திலிருந்து காரியம் தோன்றதுன்னு வீங்க, எந்த காரணத்திலிருந்து வந்ததோ அந்த காரணத்தின் குணம் அந்த காரியத்தில் இருக்கத்தானே செய்யும். இதுல இருந்து வந்துதான் அப்ப அதனுடைய குணம் இதுல இருக்கத்தான் செய்யும். இது மாதிரி சத்தம் என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றியதுன்னா அந்த ஆகாயத்துல சத்த குணம் இருக்கின்றது. அப்புறம் பரிசர தன்மாத்திரையிலிருந்து காற்று தோன்றுகின்றது, அதுல பரிச குணம் இருக்கின்றது. பரிச குணம் மட்டுமல்ல, அந்த சத்த குணமும் சேர்ந்து இருக்கின்றது. பரிச குணம் மிகுதியாக இருக்கிறது, சத்த குணமும் இருக்கின்றது. அப்போ முதல்ல தோன்றிய ஆகாயத்துல சத்தம்ங்கிற ஒரு குணம் தான், அடுத்து தோன்றத காற்றுல சத்தம் பரிசம்னு ரெண்டு குணம். அப்ப அடுத்து தோன்றக்கூடிய ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், அதுல சத்தம் பரிசம் ரூபம்னு மூன்று குணம். ரசத்திலிருந்து நீர் தோன்றும், இதுல சத்தம் பரிசம் ரூபம் ரசம்னு நான்கு குணங்கள் அந்த நீர்ல. அப்புறம் கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும், நிலத்துல அப்ப ஐந்து குணங்களும் இருக்கும், சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று ஐந்து குணங்களும் இருக்கும். அந்த இந்த செய்தியைத்தான் இந்த பாடலானது தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இசைந்து நிற்கும் என்று குறிப்பிடுகின்றது. இதை வந்து பதவுரையில பார்த்தோம்னா அவற்றுடன் பிரிப்பின்றி, அவற்றுடன்னா அந்த பஞ்சபூதங்களோடு பிரிப்பின்றி முறையே ஒன்றற்கொன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய பெருங்குணங்கள் வியத்தி ரூபமா ரூபமாக உடையனவாய் நிற்கும். வியத்தி ரூபம்னா ஆகாயம் இருக்குன்னா ஆகாயம் முழுக்க சத்தம், அது முழுமையா நிறைந்திருக்கிறது தான் வியத்தி ரூபமா இருக்குது. வியத்தி ரூபமா இருக்குன்னா முழுமையாக நிறைந்திருக்கு, ஆகாயம் முழுக்க அந்த சத்த குணம் நிறைந்திருக்கும். காற்று முழுக்க சத்த குணமும் பரிச குணமும் இந்த ரெண்டு குணங்களும் நிறைந்திருக்கும். நெருப்பு முழுக்க சத்தம் பரிச ரூபம் மூன்று குணங்களும் நிறைந்திருக்கும். அந்த மாதிரி ஆக ஒன்றுக்கொன்று ஏற்றமாகங்கும் போது ஆகாயத்துல சத்த குணம் ஒரு குணம் தான், காற்றுல சத்தம் பரிசம் ரெண்டு குணங்கள், ஒன்றை விட ரெண்டு ஏற்றம், நெருப்புல சத்தம் பரிசம் ரூபம்னு மூன்று குணங்கள், ரெண்டை விட மூன்று ஏற்றம், அந்த மாதிரி. ஆக ஆகாயத்தை விட காற்றுக்கு ஒரு குணம் ஏற்றமாக உள்ளது, காற்றை விட நெருப்புக்கு இன்னொரு குணம் ஏற்றமாக உள்ளது, நெருப்பை விட நீருக்கு மேலும் ஒரு குணம் ஏற்றமாக உள்ளது, நீரை விட நிலத்திற்கு மேலும் ஒரு குணம் ஏற்றமாக உள்ளது. இதைத்தான் நாமெல்லாம் வந்து எப்போதும் சிந்தித்து வருகின்ற திருவாசகத்திலே நிலம் தொடங்கி சொல்கின்றார்கள். நிலத்திலே ஐந்து குணங்கள், நீரிடை நான்கு குணங்கள் என்று அப்படி சொல்கின்றார்கள். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று சொல்கின்றார்கள். இந்த கருத்து தான் சோத்திரத்திலே வரும்பொழுது இந்த சாத்திர செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பது நமக்கு விளங்காது. பிற பிற தத்துவ கொள்கையுடையோர் எழுதி வைத்த உரைகளை எல்லாம் அவையும் நம்மை மயக்க முயல்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது இந்த சித்தாந்த சாத்திர உணர்ச்சியோடு இதனை பார்க்கும்போதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். ஆக இதே கருத்தை அப்பர் பெருமானுடைய ஆறாம் திருமுறையிலும் பார்க்கலாம், அதுவும் ரெண்டு இடங்களிலே பார்க்கலாம். ஆறாம் திருமுறையிலே ரெண்டு இடங்கள் என்ன அப்படின்னா, ஆறாம் திருமுறையில ஒரு பாடலில் சொல்கின்றார்கள் மின்னுருவை என்று தொடங்குகின்றார்கள், தொடங்கி சொல்கின்றார்கள், ஆகாயத்திலிருந்து தொடங்கி சொல்கின்றார்கள். திருவாசகம் நிலத்திலிருந்து தொடங்கி சொன்னது, அப்பர் பெருமான ஆகாயத்திலிருந்து, ஆகாயத்தில் ஒரு குணம், காற்றில் ரெண்டு குணம், அப்படி அந்த வரிசை கிரமமா வருது. விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய், கால்னா காற்று, வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய், செந்தி தன்னுருவின் மூன்றாய், தாழ் புனலின் நான்காய், தரணி தளத்து அஞ்சாகி என்று குறிப்பிடுகின்றது. ஆறாம் திருமுறையிலேயே மேலும் ஒரு இடத்தில் மன்னதனில் ஐந்தை, நிலத்திலிருந்து தொடங்கி மன்னதனில் ஐந்தை, மானியரில் நான்கை, வயங்கு எரியில் மூன்றை, மாறுதத்து இரண்டை, விண்ணதனில் ஒன்றை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இப்படி சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற குணங்கள், பூத குணங்கள் ஒவ்வொரு பூதத்திலே ஒன்றுக்கொன்று ஏற்றமாக அமையும். ஆகாயம் தொடங்கி பார்த்தால் ஒன்றுக்கொன்று ஏற்றமாக அமையும் என்ற செய்தி நமக்கு பெறப்படுகின்றது. ஆக இப்படி பூதங்களின் குணமாக இந்த சத்தபரிசம் இருக்கும்போதுதான் ஞானேந்திரியங்களாக அறியப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. பூதங்களுக்கே முதல் காரணமாக இருக்கும் நிலையில் தன்மாத்திரைகளாக உள்ளன. ஆக அச்சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் ஐந்தில் நின்றும் முறையே ஆகாயம் முதலிய தூளபூதம் ஐந்தும் தோன்றி அவற்றுடன் பிரிப்பின்றி முறையே ஒன்றுக்கொன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய குணங்கள் வியத்திருவமாக உடையனவாய் நிற்கும். இவ் ஐம்பெரும் பூதங்கள் தன்மாத்திரையோடு கூடி நின்று இந்திரியங்களின் தொழிற்பாட்டை ஊக்குதற்கு, ஏற்கனவே முந்தைய பாடல பார்த்தோம், தன்மாத்திரைகள் வந்து இந்திரியங்கள் தத்தம் விடயங்களை அறிவதற்கு ஊக்கம் அளித்து நிற்கும்னு பார்த்தோம். தன்மாத்திரைகள் இல்லையா, அந்த தன்மாத்திரைகள் வந்து இந்திரியங்களுக்கு ஊக்கம் தரும்போது அந்த தன்மாத்திரைகளோடு அவற்றிலிருந்து தோன்றிய இந்த ஐம்பெரும் பூதங்களும் கூட அந்த தன்மாத்திரைகளோடு சேர்ந்து இருந்து கொண்டு இந்திரியங்களுக்கு ஊக்கம் அளித்து வருகின்றன. நாம் ஐம்பெரும் பூதங்கள்ல உடனே நமக்கு புறத்தே உள்ள பூதங்களை தான் நினைப்போம். நாம பார்க்கின்ற ஐம்பெரும் பூதங்கள் தத்துவங்களே சேர்த்து கிடையாது. நாம பார்க்கின்ற ஐம்பெரும் பூதங்கள் புவனங்கள், இந்த தத்துவ பூதங்கள் இருக்கின்றனவே அவை வந்து புறத்தும் உண்டு அகத்தும் உண்டு. புவன பூதங்களுக்கு ஆதாரமாகவும் தத்துவ பூதங்கள் உள்ளன, அவை புறத்தே இருப்பவை. அகத்தும் உள்ளன, அகப்பூதங்களாக அகத்திலும் உள்ளன. எல்லா தத்துவங்களும் புறத்திலும் உள்ளன அகத்திலும் உள்ளன, 36 அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொல்வார்கள். புவனங்களுக்கு ஆதாரமாகவும் தத்துவங்கள் உள்ளன, உயிருக்கு உடம்பிலே அறிவதற்கும் தத்துவங்கள் உதவியாக உள்ளன. ஆகவே நம்ம ஐம்பூதங்கள் ஒன்னே புறத்தே காணப்படுகின்ற ஐம்பூதங்களே நினைக்கக்கூடாது. இங்க நமக்கு உடம்பின் உள்ளே இருப்பவை சூக்கும தேகத்துல புரியட்டக தேகத்துல தன்மாத்திரைகள் உள்ளனு பார்த்தோம். அந்த தன்மாத்திரையிலேயே அவற்றின் காரியங்களாகிய இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்தே இருக்கின்றன. அந்த தன்மாத்திரைகளும் இந்த ஐம்பூத தத்துவங்களும் சேர்ந்து கொண்டுதான் ஞானேந்திரியங்களுக்கு ஊக்கம் அளித்து கண் வந்து உருவத்தை காணும்படியாகவும், செவி ஓசையை கேட்கும்படியாகவும், மூக்கு மனத்தை உணரும்படியாகவும், நாக்கு சுவையை உணரும்படியாகவும், தோல் பரிசத்தை உணரும்படியாகவும், இந்த ஐந்து ஞானேந்திரியங்களுக்கும் ஊக்கம் அளித்துக் கொண்டு இந்த தன்மாத்திரைகளோடு சேர்ந்து இந்த ஐம்பூதங்களும் ஞானேந்திரியங்களுக்கு ஊக்கம் அளித்து வருகின்றன என்று கூறினார். ஆற்றவே விடயபூதம் அங்காங்கி பாவத்தாமே என்று வருகின்றதே, இவற்றின் காரியபூதங்கள் ஆகிய தாத்விகங்கள் 60 அங்காங்கி முறைமையாய் உடன் நிற்கும். இவற்றின் காரியபூதங்கள் இந்த ஐம்பெரும் பூதங்கள் இருக்கின்றனவே, தத்துவ பூதங்கள் இவற்றிலிருந்துதான் தாத்விகங்கள் ஆகிய பூதங்கள் தோன்றுகின்றன. தாத்விகங்கள் அவற்றை காரிய பூதங்கள்னு சொன்னார். பாடல்ல விடய பூதம்னு இருக்கு, கீழே குறிப்புகளை பார்த்தா விடயம் என்றது ஈண்டு காரியம் என்னும் துணையாய் நின்றது. விடயங்கிறதுக்கு இந்த இடத்துல காரியம்னு பொருள் பண்ணணும். இதெல்லாம் வந்து மொழி அறிவும் சித்தாந்த அறிவும் எல்லாத்தையும் ஒரு மேலான முதிர்ச்சி உடையவர்கள் தான் எந்த இடத்துல எப்படி கொள்ளணும்னு அந்த நுண்பொருளை உணர முடியும். அவர்கள் உணர்ந்து சொல்கின்றார்கள், நாம் அதை சிந்தித்து சிந்தித்து பார்த்தால்தான் ஏன் அப்படி சொன்னார்கள் நமக்கு மெதுவா விளங்கும். ஆகவே விடய பூதம்னு சொன்னது ஆற்றவேன்னு வருது. ஆற்றுதல்னா வல்லுதல், அதாவது இந்த ஞானேந்திரியங்களை வந்து அறியும்படியாக அவற்றுக்கு ஊக்கம் அளித்தல், அதுதான் அங்க. சரி, விடய பூதம் அங்காங்கி பாவத்தாமே, விடய பூதம் போது தனி கருத்து. இந்த தத்துவ பூதங்களில் இருந்து காரிய பூதங்கள் தோன்றுகின்றன, அவை 60, அவற்றை தாத்விகங்கள்னு சொல்லுவாங்க. தத்துவ பூதங்களை பற்றி சொன்ன செய்தி முடிந்து விட்டது. என்ன, தத்துவ பூதங்கள் வந்து தன்மாத்திரையிலிருந்து தோன்றுவன, ஒவ்வொரு பூதத்திலையும் குணம் உள்ளது, அதில் ஆகாயத்திலிருந்து தொடங்கி பார்த்தா ஒவ்வொரு குணம் ஏற்றமாக உள்ளது, அந்த செய்தியெல்லாம் சொல்லியாச்சு. இந்த தத்துவ பூதங்கள் தன்மாத்திரைகளோடு சேர்ந்து ஞானேந்திரியங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்றன சொல்லியாச்சு. அப்படி ஊக்கம் அளிக்கும் பொழுது இன்னும் இவற்றுக்கு உதவியாக 60 தாத்விகங்களும் தொழிற்படுகின்றன. இந்த தத்துவ பூதங்களிலிருந்து தோன்றியவைதான் தாத்விகங்கள். தாத்விகங்களும் முக்கியமான கருத்து. தாத்விகங்கள் தத்துவ பூதங்கள் தோன்றியவைதான் தாத்விகங்களை இந்த சித்தியார் பாடல் விடய பூதம் என்று குறிப்பிடுகின்றது. அவை தாத்விகம் என்று நமக்கு சுவாமிகள் உரையிலே கூறி அருள்கின்றார்கள். அங்காங்கி பாவத்தாமை, அங்கம் அங்கி இப்ப உடம்பு இருக்கே இது அங்கம், இது செலுத்தக்கூடிய உயிர் வந்து அங்கி. ஆகவே அங்கம் என்றால் அது செலுத்தப்படும் பொருள், அங்கி என்பது அதை செலுத்துவது. அந்த மாதிரி இப்ப இதுவரை சொன்ன இந்த ஐந்து பூத தத்துவங்கள் இருக்கின்றனவே, இவை அங்கி செலுத்தக்கூடியவை. இவற்றால் செலுத்தப்படுகின்ற பொருள்கள் தான் தாத்விகங்கள், அவை அங்கம். தாத்விகங்கள் அங்கமாகவும் இந்த தத்துவ பூதங்கள் அங்கியாகவும் கொள்ள வேண்டும். அதான் விடய பூதம்னு தாத்விகத்தை சொன்னார்கள். விடய பூதம் அங்காங்கி பாவத்தாமே, தாத்துவங்கள் தத்துவங்களோடு அங்காங்கி முறைமையாய் கூடி நிற்கும் என்று சொன்னார். ஆக இதுவரை எல்லா செயலாலையும் 14 செயல்கள் பார்த்துள்ளோம். இந்த மூன்றாவது இனத்துல இவை 14 செயலானும், மூன்றாவது இனத்துலன்னா அந்த மாயையை பற்றி சொன்ன செயலுக்கு அப்புறம் இருந்து, முதல் காரண மாயை பற்றி விளக்கி தனியா ஒரு பாடல் சொல்லியாக விட்டது, அதற்கு அப்புறம் தான் தத்துவங்களை பற்றி சொல்லி அருளினார்கள். அதுல 14 செயல்கள், இந்த 14 செயல்களாலையும் தத்துவங்கள் ஒவ்வொன்றும் எப்படி தோன்றுகின்றன இல்லையா, அசுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள்லாம். ஆமா, வித்யா தத்துவங்களை பற்றியும் ஆன்ம தத்துவங்களை பற்றியும் சொல்லி முடிச்சாச்சு. இவை 14 செயலானும் தத்துவங்கள் ஒன்றின் ஒன்று தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிற்பாடும் பயனும், அப்புறம் அந்த தத்துவங்களுக்கு வேறாக உள்ள தாத்விகங்கள் குறித்த செய்தியும் அதான் சொன்னாங்க. தாத்விகங்களது இயல்பும் கூறப்பட்டன. இவை 14 செயலானும் தத்துவங்கள் ஒன்றின் ஒன்று தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிற்பாடும் பயனும் தாத்விகங்களது இயல்பும் கூறப்பட்டன. தத்துவங்களை சொல்லும் பொழுது தாத்விகங்கள் இருக்கின்றன தெரிந்து கொள்ளட்டும், அதை பத்தியும் ஒரு குறிப்பு காட்டுவோம்னு காட்டி வச்சிருக்காங்க. 60 தாத்விகங்கள், அவற்றின் தொகையை கூட சொல்லல. நாம மெய்கண்ட சாஸ்திரங்கள் எவற்றிலும் 60 தாத்விகங்களையும் விவரமாக நாம தெரிந்து கொள்ளணும்னா முடியாது. ரொம்ப விரிவா செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா சிவாகமங்களுக்கு தான் நாம போக வேண்டும். ஆக இங்க வந்து குறிப்பா காட்டுறாங்க. சரி, நீ அடுத்தால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த பாடலுக்கு தோற்றுவார். என்னன்னா, இதுவரை சொன்ன எல்லா தத்துவங்களுமே மூன்று வகைப்படும். அதாவது சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், அந்த மூன்று வகை. அது வேற என்ன அப்படின்னா, அகமும் அகப்புறமும் புறமும் என மூன்று வகைப்படும். எல்லா தத்துவங்களையும் அகம் என்றும் புறம் என்றும் அகப்புறம் என்றும் மூன்று வகையா சொல்லலாம். அவற்றோட பூத தத்துவங்கள் எடுத்துக்கிடுவோம், ஐம்பூதங்களை. இந்த ஐம்பூதங்கள்லையும் அகப்பூதம், புறப்பூதம், அகப்புறப்பூதம்னு மூன்று வகையா இருக்கு. அவற்றை விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். மற்றும் முதல்ல புறப்பூதங்களை பற்றி அவை குறித்த செய்திகளை, விசேடமான செய்திகளை தெரிவிக்க இருக்கின்றார். அதுதான் ஆசிரியர் தோற்றுவாயா சொல்கின்றார். இந்த தத்துவங்கள் எல்லாம் அகமும் அகப்புறமும் புறமும் என மூவகைப்படும். அவற்றுள் பூதங்களில் வைத்து புறப்பூதங்களில் படும் விசேடம் கூறுகின்றார் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ இந்த பாடல்ல நாம இறுதியில தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 5 தன்மாத்திரைகள் என்றும் முறையே ஒவ்வொரு பூதமும் தோன்றும். சத்தத்திலிருந்து ஆகாயமும், பரிசத்திலிருந்து காற்றும், ரூபத்திலிருந்து நெருப்பும், ரசத்திலிருந்து நீரும், கந்தத்திலிருந்து நிலமும் தோன்றும். இதில் ஆகாயத்தில் சத்த குணம் ஒன்றும், காற்றில் சத்த பரிசமாகிய 2 குணங்களும், நெருப்பில் சத்த பரிச ரூபமாகிய 3 குணங்களும், நீரில் சத்த பரிச ரூப ரசமாகிய 4 குணங்களும், நிலத்தில் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய 5 குணங்களும் இவ்வாறு ஒன்றுக்கொன்று ஏற்றமாக இருக்கும்னு பார்த்துட்டு, இந்த தன்மாத்திரைகளோடு இந்த 50 பூத தத்துவங்களும் சேர்ந்து ஞானேந்திரியங்களுக்கு ஊக்கமளிக்கும். அப்படி ஊக்கம் அளிக்கும் பொழுது இந்த 50 பூத தத்துவங்களிலிருந்து தாத்விகங்கள் என்ற 60 பொருள்கள் தோன்றி அவையும் சேர்ந்து இந்த பூதங்களோடு அங்காங்கி முறைமைப்படி நிற்கும் என்றெல்லாம் பார்த்தோம். இப்படி செய்திகளை நாம் தொகுத்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக தாத்விகங்கள் அங்கமாகவும் இந்த தத்துவ பூதங்கள் அங்கியாகவும், அப்போ அந்த தாத்விகங்களின் துணை கொண்டுதான் ஞானேந்திரியங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்கின்றன இந்த பூதங்களும் தன்மாத்திரைகளும் பெறப்படும். ஏன்னா உடம்பாகிய அங்கத்தை கொண்டுதானே உயிர் எதையும், அங்கியாகிய உயிர் எதையும் செய்ய முடியும். அந்த மாதிரி இப்ப இந்த தாத்விகங்கள் 60 சொல்லும் பொழுது அவை எவை எவை என்று நாம் வந்து பிற நூல்களை எல்லாம் கண்டு, ஆகமங்களை எல்லாம் கண்டு அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி உள்ளார்கள். அவற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தத்துவங்கள் 60 பற்றி சொல்லும் பொழுது நிலத்திலே உண்டாகிய எலும்பு முதலிய 5 சொல்வார்கள். பழைய நூல்களிலே எலும்பு முதலிய என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நாம விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தினுடைய கூறாக 5 தாத்விகங்கள் சொல்கின்றார்கள். நீரினுடைய கூறாக 5, நெருப்பினுடைய கூறாக 5, அது மாதிரி வாயுனுடைய கூறாக 10, ஆகாயத்தின் கூறும் 10. ஞானேந்திரிய விடயங்கள் 5, கர்மேந்திரிய விடயங்கள் 5, அகங்காரத்தினுடைய 3 வகை, குற்றங்கள் 5, குணங்கள் மூன்று, வாக்குகள் நான்கு என்று சொல்கின்றார்கள். எல்லாம் சேர்த்து 60 வருகின்றன. இவை 60 தாத்விகங்கள். நிலத்தின் கூறு வந்து இதுல நம்ம உடல் உறுப்பு, நம்ம உடல் உறுப்புகளை பத்தியே சொல்லலையே, தத்துவம் தத்துவம்னு புலப்படாதவற்றையே சொல்கின்றார்களே அப்படிங்கும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் இந்த தாத்விகங்கள்ல வருது பாருங்க. நிலத்தின் கூறு 5 பார்த்தோமே, அவை எவை? எலும்பு, சதை, மயிர், தோல், நரம்பு. இப்பதான் நம்ம உடல் பாகங்கள்லாம் வருது இல்லையா. நம்ம இதெல்லாம் விட்டுறல, நம்ம சித்தாந்தத்துல தத்துவங்கள்ல சேர்க்கல, வெற்றிலாம் தாத்விகங்கள்னு வைத்திருக்கின்றார். நிலத்தின் கூறு எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இந்த 5. நீரின் கூறு, கூறு அந்த பகுதிகள், நீரின் கூறு சிறுநீர், ரத்தம், சிலேட்டுமம், அதாவது கபம், சளி, அதான் சிலேட்டுமம். அப்புறம் வியர்வை, இந்த 4 சுக்கிரம் அல்லது சுரோனிதம், அது ஆண் பெண் அந்த பேதம் பற்றி இருக்கும். ஆக இவை 5 நீரின் கூறு. இவை எல்லாமே பாருங்க திரவமாக தான் இருக்கின்றன. அப்புறம் நெருப்பின் கூறு, இந்த இதயத்தில் வெப்பம், பசி, தீ, கண்ணில் வெப்பம். பாருங்க தீயின் கூறு எல்லாமே வெப்பமாக வருது பாருங்க. இதயத்தில் வெப்பம், இதயத்தில் எழும் வெப்பம், பசி நெருப்பு, பசியாகிய வெப்பம், கண்ணில் எழும் வெப்பம், உடம்பில் எழும் வெப்பம், கபால வெப்பம், இவை நெருப்பின் கூறு. வாயுவின் கூறு வந்து 10 வாயுக்கள் சொல்லுவாங்க, தச வாயுக்கள், பிராணன், உதானன், அபானன்லாம் சொல்லுவாங்க. இந்த 10 வாயுக்களும் வாயுவின் கூறு. ஆகாயத்தின் கூறு வந்து நாடிகள் சொல்லுவாங்க, 10 நாடிகள், அத்தி, அலங்குடை, இடை, பிங்களை, சுடுமுனை, இது 3 தான் நமக்கு பிரபலம். காந்தாரி, புகுதை, சங்கினி, சிகுவை, புருடன்னு 10 நாடிகள் சொல்லுவாங்க. புருடன் தத்துவத்தில் வர்றது வேறு, அது ஆன்மா, இங்க புருடன் வேறு. அப்புறம் ஞானேந்திரிய விடயங்கள் 5 பார்த்தோமே, சத்தம், பரிசம், ரூபரசம், கந்தம், தன்மாத்திரைகள் அல்ல அவை, தத்துவங்கள்ல அதே பெயர்களை கொண்ட ஞானேந்திரிய விடயங்கள், பூத குணங்களாக இருக்கின்றனவே அந்த ஞானேந்திரிய விடயங்கள், அவற்றை தாத்விகங்களில் சேர்த்து சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு சார் ஆசிரியர்கள் ஞானேந்திரிய விடயங்களை தாத்விகங்களில் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஏதோ 5 தொழில்கள் சொல்றாங்க, கிடத்தல், ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல், இந்த 5 வந்து ஞானேந்திரிய விடயம் 5 பதிலாக இதை சேர்க்கிறாங்க ஒரு சார் ஆசிரியர். அது நம்ம ஆராய்ந்து துணிய வேண்டியுள்ளது, எந்த 5 சேர்க்கணும், சத்தம், பரிசோ, ரூபரசம், கந்தம், இந்த விடயங்கள் 5 சேர்ப்பதா, அல்லது கிடத்தல், ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல்னு சொல்றாங்களே அவற்றை சேர்ப்பதான்னு நம்ம சிந்திக்கணும். அப்புறம் கர்மேந்திரியங்களின் விடயங்கள், வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம், அதாவது பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம்னு இந்த கர்மேந்திரிய விடயங்கள் பார்த்தோமே, இவற்றை இதுல யாருக்கும் ஆட்சேபம் இல்லை, இந்த 5 சேர்த்துக்கிறாங்க. மூவகை அகங்காரம், தைசதம், வைகாரிகம், பூதாதிகம் பார்த்தோம், அந்த மூவகை அகங்காரங்களும் வந்து இதுல சேர்த்து. அப்ப 3 பிரிவதுக்கு முந்தைய அகங்காரமா, ஏக அகங்காரமா இருக்கும் போதுதான் தத்துவத்துல சேர்த்தி, 3 பிரிஞ்சிட்டா தாத்விகங்கள்ல சேர்க்கப்படுது. சரி, அப்புறம் குற்றங்கள் 5, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். இதோட உடனே நமக்கு மாச்சரியம் நினைவுக்கு வந்துடும், ஏன்னா இந்த 6 குற்றங்கள் பிரபலமானவை. மாச்சரியத்தை குரோதத்துல அடக்கிடுவாங்களாம், அதனால காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், இந்த 5 சித்தாந்தம் சொல்லலையா, சொல்லுது, தாத்விகங்கள்ல சொல்லுது. இந்த 5 தான் முதன்மையா பலரும் பேசுவாங்க, அவங்க தாத்விகங்கள் அளவுக்கு தான் இருக்காங்க, தத்துவங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அப்ப 3 குணங்கள், சத்துவம், ராஜசம், தாமசம், வாக்குகள் 4, சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி, இவையெல்லாம் தான் 60 தாத்விகங்கள். ஆக இந்த 60 தாத்விகங்கள் இவைன்னு பார்த்தோம். அதுல 55 யாருக்கும் கருத்து வேற்றுமை இல்லை. ஒரு 5 பொருள்களை சொல்லும் போதுதான் ஞானேந்திரிய விடயங்கள் 5 சிலர் சொல்கின்றார்கள், சிலர் அதுக்கு பதிலாக இந்த ஓடல், இருத்தல், நடத்தல், நிறுத்தல், கிடத்தல், இது எளிதாக தான் இருக்கு, ஓடுதல், அப்புறம் நிற்றல், இருத்தல், நடத்தல், கிடத்தல்னு சொல்றாங்க, அது ஆராயக்கூடியது. ஆக இவைதான் 60 தாத்விகங்கள் என்ற அளவிலே பார்த்துக்கொண்டு இனி புறப்பூதங்களில் வைத்து அவற்றினுடைய விசேடமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல இருக்கின்றார் ஆசிரியர். அவற்றையெல்லாம் பார்த்து இந்த 3 அதிகரணத்தை அடுத்த சிந்தனையிலே நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிவஞான சத்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானவர்கள் பொழிப்புரையை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்த சீர்வள ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியே மனமுடிமைகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.